விவிலிய தேடல் திருப்பாடல் 130.
ஒரு சகோதரர் திருமணத்திற்கு முன் தகாத உறவு கொண்டு அதன் விளைவாக உருவான கருவை அழித்துவிட்டார். இது அவருக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. பலமுறை உப்புரவு அருட்சாதனங்களில் தான் செய்த தவற்றை சொல்லி மன்னிப்பு வேண்டியிருக்கிறார். இருப்பினும் அவருடைய மனதில் அமைதியில்லை, சமாதானமில்லை. யாரும் இல்லாத அனாதையாக கவனிப்பாரற்று கிடக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் கல்விக்கும் தொடர்ந்து ஏதாவது உதவி செய், அது உனக்கு மனநிம்மதியை கொடுக்கும் என்ற குருக்களின் அறிவுரைப்படியும் நடந்து கொண்டார். அப்போதும் அவருக்கு நிம்மதியில்லை. ஓர் உயிரை கொன்றுவிட்டேன் என்ற குற்ற உணர்வு என்னை விட்டு நீங்க இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று என்னிடம் கேட்டார். இதற்கு ஒரே மருந்து ஜெபம்தான். இறைவன் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கும் மன அமைதியையும் நிம்மதியையும் தர முடியும், எனவே ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர், நானும் அவரில் மட்டுமே நம்பிக்கை கொண்டுள்ளேன், அதற்காகத்தான் நாள்தோறும் உருக்கமாக ஜெபிக்கிறேன், என்றைக்கு இறைவன் என்னை மன்னிப்பார், நான் எதிர்பார்க்கும் உள அமைதியை தருவார், நான் சீரான வாழ்வுக்கு திரும்புவேன் என காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பு நேயர்களே, நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 130. இப்பாடல் மனிதர்களின் முக்கியமான மனநிலையையும் இறைவனின் மன்னிக்கும் பேரன்பையும் பிரதிபலிக்கிறது. இத்திருப்பாடலின் ஒரு பகுதியில் தப்பு செய்துவிட்டு தாங்கள் செய்த காரியத்திற்காக மனம் வருந்தி இறைவன் தங்களை மன்னிக்க மாட்டாரா என காத்திருக்கும் மனிதர்களின் மனநிலையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் ஆசிரியர். தப்பு செய்த தன்னை இறைவன் ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றல்லாமல் தான் செய்த காரியத்தை மன்னிக்க வேண்டும் என்பது மேலோங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. இதே போன்று தப்பு செய்துவிட்டு மன்னிக்கப்பட மாட்டோமா என காத்திருந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. மனிதர்களாக பிறந்த அனைவரும் இதே சூழ்நிலையில் நிச்சயமாக இருந்திருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்பாடலின் மற்றொரு பகுதியில் இறைவனின் மன்னிக்கும் பண்பை தன் அனுபவத்தின் வழியாக சொல்கிறார் ஆசிரியர். உலகில் உள்ள எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற இறைவன் எம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார், அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்றும் சொல்கிறார்.
மனமிரங்காயோ மாமன்னவா, மன்னிக்க வேண்டுகிறே.
உலகில் பொதுவாக இரண்டு வகையான மனிதர்களை பார்க்கலாம். முதல் வகையை சார்ந்தவர்கள், நாம் தப்பு செய்துவிட்டோம், அது பிறருக்கு தெரிந்துவிட்டது, அல்லது செய்த தவறால் பிரச்சனை உருவாகிவிட்டது, எனவே அந்த பிரச்சனை எப்போது முடியும், அதிலிருந்து எப்போது வெளிவருவோம் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்பிரச்சனை முடிந்துவிட்டதென்றால் அதை மறந்து விடுவார்கள். அதன் பிறகு அதே போன்ற தப்பை மீண்டும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை அப்பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் மற்றொரு வகை மனிதர்கள் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். தாங்கள் செய்த காரியத்தை நினைத்து மனம் பொருந்துவார்கள். இவர்கள் தப்பு செய்தால் மனம் பொருந்த வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும், மீண்டும் அதே காரியத்தை செய்யாமல் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்ற மதிப்பீடுகளின் மேல் வாழ்க்கையை கட்டி எழுப்பியவர்கள். இந்த வகை மனிதர்கள்தான் இத்திருப்பாடலின் நாயகர்கள். இதோ இத்திருப்பாடலின் முதல் இரண்டு சொற்றொடர்கள்.
ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும். என் விண்ணப்ப குரலை உமது செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும்.
துயர ஊழ்வினையில் வீழ்ந்து நாங்கள் வாடுகிறோம், தாழ்வுற்ற என் வேண்டுதலை சீர்தூக்கி செவி சாய்ப்பி.
மிகப்பெரிய தப்பை செய்த மனிதர்கள் தாங்கள் செய்த காரியத்தை நினைத்து மனம் பொருந்துவர். அவர்களுடைய மனவேதனையை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. இதைத்தான் ஆசிரியர் ஆழ்ந்த துயரம் என குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட மனிதருக்கா நாம் இதை செய்துவிட்டோம்? ஏன் இந்த செயலை செய்தோம்? இதை செய்ய எப்படி நமக்கு மனது வந்தது? இதே போன்ற காரியத்தை நமக்கு பிறர் செய்திருந்தால் நமக்கு எப்படி வலிக்கும்? இதை அவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள்? மன்னிப்பார்களா என்ற கேள்வியோடு மனதிற்குள்ளேயே போராடி கொண்டிருப்பார்கள். அவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருப்பார்கள். அத்தண்டனை முடிந்த பிறகுதான் சற்று நிம்மதியடைவார்கள். குழந்தை இயேசுவின் தெரைசால் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவர்கள் வீட்டு படுக்கையறை சுவற்றில் மாட்டியிருந்த படத்தை தவறுதலாக கிழித்து விட்டாராம். தெரசாவினுடைய இரு அக்காள்மார்களும் பரவாயில்லை, தெரியாமல் நிகழ்ந்துவிட்டது, அப்பா வந்தால் சொல்லிக் கொள்ளலாம், ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னார்களாம். ஆனாலும் சிறுமி தெரசாவோ சாப்பிடாமல் அப்பாவின் வருகைக்காக காத்திருந்தார். அப்பா மார்டின் வந்ததும் ஓடிச் சென்று அவருடைய கால்களை கட்டிக்கொண்டு அழுது, தான் இவ்வாறு படத்தை கிழித்து விட்டதாக சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விலகிச் சென்று தண்டனைக்கு காத்திருக்கும் குற்றவாளியைப் போல் தலைகுனிந்து நின்றாராம்.
மனமிருந்தாயோ மாமன்னவா மன்னிக்க வேண்டுகிறேன்.
தாங்கள் செய்ததை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அனுபவித்ததோடு முடிந்து விடுவதில்லை. ஏனெனில் தவறு செய்தவருடைய மனது மன்னிப்பு பெறுவதோடு நின்றுவிடாமல் பழையபடி அதே அன்பை உறவை பெறுவோமா என அடித்து கொள்ளும். அப்படியே மன்னிக்கப்பட்டு விட்டாலும் தப்பு செய்தவர் அவருடைய வருத்தமான மனநிலையிலிருந்து வெளிவருவதற்கு சிறிது காலம் எடுக்கும். அக்குறுகிய காலத்தில் பிறர் பார்க்கும் பார்வைகள் எல்லாமே தன்னை சந்தேகமாக பார்ப்பதைப் போலவே உணர்வார்கள். பழைய அன்பையும் உறவையும் ஏன் அதைவிட மேலான அன்பையுமே எதிர்பார்ப்பார்கள். ஒருவேளை அதே பழைய அன்பு கிடைக்கவில்லை எனில் தான் செய்த காரியத்தை மீண்டும் நினைப்பார்கள், வருந்துவார்கள். பழைய அன்பு கிடைத்தாலும் நாம் தப்பு செய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் அதிகமான அன்பு கிடைத்திருக்குமோ என்ற சந்தேகமும் அவர்களுக்குள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கும். பொதுவாக சொல்லப்போனால் தப்பு செய்த மனிதர்கள் அனைவருமே முழுமையான மன்னிப்பிற்கும் பழையபடியான அன்பிற்கும் தான் காத்திருப்பார்கள்.
ஆண்டவர்க்காக ஆவலுடன் அனுதினமும் காத்திருப்பேன். மானிடர்கள் அஞ்சிடுவார் மகிமையின் வார்த்தை அவர்தாமே.
பண்பட்ட மனிதர்கள் தவறு செய்த பிறகு இப்படிப்பட்ட மோசமான செயலை செய்துவிட்டோமே என வருந்துவர். அந்நேரத்தில் பலரும் வந்து என்ன செய்வது, நிகழ்ந்து விட்டது, அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் சரியாகிவிடுமா, அதையே நினைத்து இப்படி வருத்திக் கொண்டால் எல்லாம் சரியாகிவிடுமா, இனி இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்புமாறு அறிவுரை சொல்லுவார்கள். ஆனாலும் அவர்களால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது. அவர்கள் செய்த காரியம் அவர்கள் மனதை அரித்து கொண்டே இருக்கும். எனவே தாங்கள் செய்த மோசமான காரியத்திற்கு ஈடாக பரிகாரம் செய்வார்கள். வழக்கமாக நாம் உப்புரவு அருட்சாதனத்தில் கொடுக்கப்படும் பரிகாரங்களை செய்து முடிக்கும் போது நமது மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்ததைப் போன்ற பெருமூச்சு எழும். அதை நாமும் உணர்ந்திருப்போம். இதற்கு காரணம் என்ன? நாம் செய்த தவறுக்கு சரியான பரிகாரம் செய்துவிட்டோம். எனவே இனி நாம் செய்த தவறு நம்மை பாதிக்காது என்ற நம்பிக்கையே. இவ்வாறு தாங்கள் செய்த காரியத்திற்கு பரிகாரம் செய்துவிட்டாலும் கூட சிலர் நிம்மதி அடைவதில்லை. ஏனெனில் தாங்கள் செய்த காரியம் அவ்வளவு மோசமானது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மனதில் உருவாகியிருக்கும் ஆழ்ந்த துயரத்தை நீக்கவும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டோமே என நினைத்து நினைத்து அவர்கள் மனதில் ஏற்படும் காயம் நீங்கவும் சரியான மருந்து தேவைப்படுகிறது. அது இறைவனிடம் மட்டுமே உள்ளது எனவும் நினைக்கிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டோம், இனி எங்கள் கையில் எதுவும் இல்லை, எல்லாம் இறைவன் கையில் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் அல்லவா? அதேபோல பிறருடைய ஆறுதலும் தாங்கள் செய்த மோசமான காரியத்திற்கு ஏற்றவாறு செய்த பரிகாரமும் அவர்கள் எதிர்பார்க்கும் நிம்மதியை தருவதில்லை. இறைவன் மட்டுமே இதுபோன்ற மனிதர்களின் உள்ளத்தை புதுப்பிக்க முடியும். ஏனெனில் அவர் மன்னிக்கும் தெய்வம், பேரன்பு மிக்கவர். மனிதருடைய குற்றங்களை அவர் பொருட்படுத்துவதில்லை என்றும் ஆணித்தரமாக சொல்லுகிறார் ஆசிரியர். 3 மற்றும் 4 சொற்றொடர்கள்.
ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர்.
என் குற்றம் உம்முன்னே என்னாலும் நிலைத்து நின்றால் உம்முன்னே நிலைத்து நிற்க யாராலே முடியும் ஐயா, உம்முன்னே நிலைத்து நிற்க யாராலே முடியும் ஐயா.
அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய மன்னிக்கும் பண்பை விவிலியத்திலிருந்து அல்லது தங்கள் வாழ்வு அனுபவத்திலிருந்து உணர்ந்திருப்பார்கள் என கருதுகிறேன். ஒருவேளை இறைவன் மனிதர்களுடைய குற்றங்களை பொருட்படுத்தியிருந்தால் எந்த ஒரு மனிதருக்கும் இறை சன்னிதானத்தில் இடம் இருந்திருக்காது. அவர் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். இத்தகைய யாவே இறைவனின் பேரன்பிற்கும் மன்னிப்பிற்கும் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை விவிலியத்திலிருந்து சொல்லலாம். ஆனால் இறைவாக்கினர் ஒசேயாவின் புத்தகத்தில் சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் மக்களின் பாவ வாழ்வையும் இறைவனுடைய மன்னிப்பையும் மட்டுமே நான் இன்று குறிப்பிட விரும்புகிறேன். ஒசேயா இறைவாக்கினர் விலை மாதான கோமோர் என்ற பெண்ணை மணந்து கொண்டார். அவருடைய வாழ்வு திருமணத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை உணராதவள் ஒசேயாவிடமிருந்து பிரிந்து சென்று நம்பிக்கை துரோகம் செய்தாள். இதை பின்னணியாக கொண்டு இறை மக்களின் உண்மையற்ற தன்மையை, கீழ்ப்படியாமையை, நம்பிக்கை துரோகத்தை எடுத்து எம்பினார். கடவுளை விற்று விலகிச் சென்ற அவர்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குவார் என்று எச்சரித்தார். இதைத்தான் பின்வரும் சொற்றொடர்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஒசேயா பிரிவு 4 சொற்றொடர் 7 மற்றும் 5 பிரிவு 15 சொற்றொடர்.
எவ்வளவுக்கு அவர்கள் பழுகினார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் எனக்கு எதிராக பாவம் செய்தார்கள். அவர்கள் மேன்மையை இகழ்ச்சியாக மாற்றுவேன். தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள்.
இவ்வாறு கோபம் கொண்டிருந்த யாவே இறைவன் அவர்களை கைவிட்டுவிடவில்லை. மாறாக அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவர் கொண்டிருந்த பேரன்பு முறிந்த உறவை மலரச் செய்தது. விவிலியம் முழுவதுமே இதுபோன்ற எடுத்துக்காட்டுகள் நிரம்பி இருக்கின்றன. இப்படிப்பட்ட இறைவன் தங்களுடைய பாவ வாழ்வை மன்னிப்பார், அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார்கள். எனவே ஆவலோடு ஆண்டவரின் பதிலுக்காய் காத்து கிடந்தார்கள். இதைத்தான் பின்வரும் சொற்றொடர்கள் சொல்கின்றன.
ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது.
எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்த மோசமான காரியங்களால் ஏற்பட்ட குற்ற உணர்வில் வாழ தேவையில்லை. பிற மனிதர்களின் ஆறுதலிலும் நம்முடைய பரிகாரத்திலும் கிடைக்காத நிம்மதியை, மன அமைதியை இறைவன் நமக்கு தருவார், தர காத்து கொண்டிருக்கிறார். எனவே வாருங்கள், நாமும் அவருடைய மன்னிப்பிற்காக காத்திருப்போம் என கூறும் திருப்பாடல் ஆசிரியருக்கு செவிமடுப்போம்.
ஆண்டவர்க்காக ஆவலுடன் அனுதினமும் காத்திருப்பேன், மானிடர்கள் அஞ்சிடுவார் மகிமையும் வார்த்தை அவதாமே. விடியலின் காவல காத்திருப்பர் முடிவின்றினாரும் மீட்பருக்கார். ஆண்டவரின் அன்புக்காய் ஏங்குகிறேன் என்கிறைவா, ஆண்டவரின் அன்புக்காய் ஏங்குகிறேன் என்கிறைவா.
திருப்பாடல் 130. இவ்விவிலியத் தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.